அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய நமக்கு உலகத்தில் ஒரு வாழ்க்கையை கொடுத்து சுதந்திரமாக வாழ விட்டிருக்கிறார். நலவுகளை தெரிவு செய்வது, தவறுகளை தெரிவு செய்வது மனிதனுடைய கையில் இருக்கிறது. யார் எது செய்தாலும் யாரும் உடனடியாக கூலி கொடுக்கப்படுவதும் இல்லை, தண்டிக்கப்படுவதும் இல்லை. நன்மை செய்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்தில் உடனுக்குடன் கூலிகளை கொடுத்து விடுவதில்லை. பாவம் செய்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா உடனுக்குடன் தண்டனைகளை கொடுத்து விடுவதும் இல்லை. கூலிகள் கொடுப்பதற்கு, தண்டனைகள் கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா ஒரு நாளை முடிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த நாளை ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஞாபகப்படுத்துகிறோம். நாளைக்கு யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாள். அந்த நாளில்தான் மனிதர்களுக்கு அவர்களுடைய செயல்களுக்கான உண்மையான கூலி கொடுக்கப்படும். இதுதான் அல்லாஹுடைய நியதி, அல்லாஹுடைய முடிவு அப்படித்தான். இருந்த போதிலும் மார்க்கம் நமக்கு ஒரு சில விடயங்களை மட்டும் சொல்லி இருக்கிறது. சில நன்மைகள், அந்த நன்மைகளுக்கு அல்லாஹு தஆலா ஆகிரத்தில் கூலி கொடுப்பதுடன் உலகத்திலும் கூலி கொடுக்கிறார். அது அவ்வளவு சிறந்த நன்மைகள். மனிதன் செய்யக்கூடிய சில தவறுகளுக்கு, சில தவறுகளை மார்க்கம் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. அந்த தவறுகளுக்கு உண்மையான தண்டனை ஆகிரத்தில் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த பாவங்களுக்கு தண்டனையை உலகத்திலும் கொடுக்கிறார். உலகத்திலேயே அந்த பாவங்களுக்கு அல்லாஹ் அவசரமாக தண்டனை கொடுத்து விடுகிறார். அப்படி சில பாவங்களை நமக்கு மார்க்கம் அடையாளமிட்டு காட்டியிருக்கிறது. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட இரண்டு விடயங்களை நமக்கு சொல்லி தருகிறார். இரண்டு பாவங்கள் இருக்கின்றன, அந்த பாவங்களுக்குரிய தண்டனையை அல்லாஹ் உலகத்திலேயே கொடுத்து விடுகிறார். அதுல ஒன்று, பெற்றோர்களை துன்புறுத்துவது, பெற்றோர்களுக்கு கஷ்டம் கொடுப்பது, அவர்களுடைய மனசை நோகடிக்க செய்வது. இந்த பாவம் எவ்வளவு மோசமானது, எவ்வளவு பயங்கரமானது என்றால் அதற்குரிய தண்டனையை அல்லாஹு தஆலா உலகத்திலேயே கொடுத்து விடுகிறார். பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்து அவர்களை கஷ்டத்தில் போட்டு உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள் சரித்திரத்தில் யாரும் இருக்க முடியாது. இரண்டாவது பாவம் அநியாயம், அல்பக் என்று சொல்லக்கூடிய அநியாயம், மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம். இந்த பாவத்துக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலேயே தண்டனை கொடுக்கிறார். உயிருள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலி இருக்கிறது, அவனுக்கு கவலை இருக்கிறது, அவனுக்கு வருத்தம் இருக்கிறது. அந்த மனிதன் அந்த வருத்தத்தையும் வலியையும் கவலையையும் தெரிந்து கொள்வதை விடவும் மனிதனை படைத்த அல்லாஹு தஆலா அவனுடைய வருத்தத்தையும் அவனுடைய வலியையும் அவன் புரிந்து வைத்திருக்கிறான். எந்த ஒரு மனிதனுக்கும் செய்யப்படக்கூடிய அநியாயத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் விட்டு வைப்பதில்லை. அநியாயம் செய்கிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலேயே தண்டனை கொடுக்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களில் மிக திறமையான அறிவில் சிறந்த பேணுதல் மிக்க சஹாபாக்களை தெரிவு செய்து பெரும்பெரும் ஊர்களுக்கு கவர்னர்களாக பொறுப்பானவர்களாக நியமித்து அவர்களை அனுப்பி வைப்பார்கள். அவர்கள்தான் அந்த மக்களுக்கு வழிகாட்டுவார்கள், அவர்களுக்கு மார்க்கத்துடைய சட்டங்களை சொல்வார்கள், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள், தண்டனைக்குரிய குற்றங்கள் செய்தால் தண்டனையும் கொடுப்பார்கள். அந்த ஹாக்கிம்கள், அந்த கவர்னர்கள், அந்த அமீர்கள் தான் அந்த காரியங்களை எல்லாம் செய்வார்கள். மிகச்சிறந்த சஹாபாக்களை பொறுக்கி எடுத்து நபி அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். அவர்கள் அனுப்பி வைக்கப்படும் பொழுது மிக முக்கியமான சில புத்திமதிகளை அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி அனுப்புவார்கள். அதில் முதன்மைப்படுத்தப்படக்கூடிய ஒரு விடயம், போகக்கூடிய அந்த அமீர்களுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் போகிற இடத்தில் உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் யாருக்கும் நீங்கள் அநியாயங்கள் செய்து அநீதி இழைக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு எதிராக பத்வாக்கள் செய்து விடாமல் நீங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப் சொல்லுவார்கள். அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு எதிராக அல்லாவிடத்தில் கையேந்தினால், துவா கேட்டால், அல்லாவுக்கும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் இடையில் எந்த திரையும் இருப்பதில்லை. அவர்கள் எதை கேட்பார்களோ அதை அப்படியே அல்லாஹ் செய்து கொடுத்து விடுவார். ஒருவருக்கு அநியாயம் செய்யப்பட்டு விட்டால் அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு விசேஷமான சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நீ எதை வேண்டுமானாலும் கேள், நீ சொல்கிறது போல நான் செய்வேன் என்பது போல அல்லாஹு தஆலா அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து விடுகிறார். அவர் எதை கேட்டாலும் அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவார். சஹாபி இருந்தார்கள், சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பிரபலமான சஹாபி, மக்களுக்கிடையில் மிக மதிப்புக்குரிய ஒரு சஹாபியாக இருந்தவர்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் வந்த பனு உமையாக்களுடைய அந்த காலத்தில் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. அது என்ன என்ன வழக்கு என்றால், அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்கார ஒரு பெண் அவர்களுக்கு எதிராக காணி வழக்கு பதிவு செய்திருந்தார். இன்ன சஹாபி சயீத் என்னுடைய காணியில் ஒரு பகுதியை பிடித்திருக்கிறார். நீதிமன்றத்திற்கு வழக்கு செல்கிறது, நிர்பந்தமாக அவர்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அவர்களுக்கு பெரும் அவமானம், ஏனென்றால் ஒரு பெரும் பாவம் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. பிறருக்கு சொந்தமான காணிகளை, பிறருக்கு போக வேண்டிய இடங்களை, வீடுகளை, சொத்துக்களை, அசையா சொத்துக்களை அநியாயமாக கைப்பற்றிக் கொள்வது, எடுத்துக் கொள்வது என்பது பெரும் பாவங்களில் ஒன்று. அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளில் பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது இந்த பாவத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வித்தியாசமாக இருக்கும். பார்க்கிறவர்கள் பார்த்தவுடன் புரிந்து கொள்கிற விதத்தில் அல்லாஹு தஆலா மிக பயங்கரமான ஒரு தண்டனையை கொடுப்பான் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொந்தமான ஒரு சான் நிலத்தை அநியாயமாக அபகரித்தால் கியாமத்துடைய நாளில் அந்த ஒரு சான் நிலத்தை ஏழு பூமிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய முழு பகுதியுடன் சேர்த்து எடுத்து ஒரு மாலையா ஆக்கி அவருடைய கழுத்தில் போட்டு விடுவார். கற்பனை கூட செய்ய முடியாது இந்த தண்டனை எப்படி இருக்கும் என்று. அவ்வளவு பயங்கரமான மோசமான ஒரு பாவம்தான் பிறருக்கு சொந்தமான சொத்துக்களை, அவர்களுடைய காணிகளை, பூமிகளை, இடங்களை நாங்கள் ஒரு மனிதன் அநியாயமாக அபகரிப்பது என்று சொல்வது. காணி பிரச்சனைகளுக்காகவோ வேறு பிரச்சனைகளுக்காகவோ நீதிமன்றம் செல்லும் பொழுது முஸ்லிம்களாகிய நாம் முதலாவது யோசிக்க வேண்டும், இந்த விடயத்தில் வழக்கு தொடர்வதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறதா, உரிமை இருக்கிறதா, ஆலோசனை சொல்வதற்கு மக்களில் ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். சொல்லுவார்கள், நீங்க பயப்படாம வழக்கு போடுங்க, உங்களுக்கு சார்பாகத்தான் தீர்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு எப்படியும் இந்த காணியை எடுக்கலாம், இந்த கடையை உங்களுக்கு எப்படியும் எடுத்துக் கொள்ளலாம். உலகமே நமக்கு தீர்ப்பு சொன்னாலும் நம்மை உற்சாகமூட்டினாலும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு வழக்கு என்று வரும் பொழுது தன்னுடைய மனசில் பத்துவா கேட்டுக் கொள்ள வேண்டும். இஸ்தி கல்பக், உங்களுடைய மனசில் நீங்கள் தீர்ப்பு கேளுங்கள், இந்த வழக்குக்கு செல்வதற்கு, இந்த வழக்குக்கு உதவி செய்வதற்கு, இந்த வழக்கை தொடர்வதற்கு எனக்கு உண்மையிலேயே உரிமை இருக்கிறதா. உலகத்தில் உள்ள அத்தனை நீதிமன்றங்களும் சேர்ந்து எனக்கு சார்பாக, எனக்கு சொந்தமாக முடியாத ஒரு சொத்தை எனக்குரியது என்று தீர்ப்பு செய்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது எனக்கு சொந்தமாக மாட்டார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய வழக்குகளை எடுத்துக்கொண்டு என்னிடத்திலே தீர்ப்புக்காக வருகிறீர்கள். சிலர் திறமையாக பேசுகிறார்கள், அல்ஹனு, சிலர் வந்து மிக திறமையாக பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய வெளிப்படையை பார்க்கிறேன், வெளிப்படையான ஆதாரங்களை பார்த்து நான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறேன். சில பொழுது நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக முடியலாம். ஒரு காணி, ஒரு வீடு, ஒரு இடம் உங்களுக்கு சொந்தமானது என்று நான் தீர்ப்பு வழங்கலாம், ஆனால் நான் வெளிப்படையாக வழங்கிய அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும், ஆனால் உங்களுக்கு தெரிகிறது அது உங்களுக்கு சொந்தம் இல்லை என்று. அப்படியான நிலையில் என்னுடைய தீர்ப்பை வைத்து நீங்கள் அந்த காணியை, அந்த இடத்தை உங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்டு போகிறீர்கள் என்றால் நீங்கள் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு தந்ததெல்லாம் நெருப்பைத்தான். நீங்கள் நெருப்பை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்பான சகோதரர்களே, இந்த சஹாபிக்கு எதிராக ஒரு பொய்யான வழக்கு தொடரப்படுகிறது. பெரும் அவமானம் அவர்களுக்கு. என்ன செய்ய, நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள், விசாரணை நடக்கிறது. அவர்களுக்கு அங்கு தன்னுடைய வாதத்தை ஆதாரங்களுடன் எடுத்து வைப்பதற்கு வெளிப்படையில் ஆதாரங்கள் இருக்கவில்லை. ஆனால் அந்த சஹாபி அவர்களுக்கு அந்த குற்றத்தை செய்யவில்லை என்பது தெரியும். அந்த பெண் வாதிடுகிறார். வலி இல்லாமல் அந்த சஹாபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார். நீதிமன்றங்களில் தனக்கு நீதி கிடைக்க வாய்ப்பில்லையா, தனக்காக பரிந்து பேசுபவர்கள் சமூகத்தில் இல்லையா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா தன்னுடைய நீதிமன்றத்தை திறந்து வைத்திருக்கிறார். அந்த சஹாபி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அதே இடத்தில் மக்களுக்கு முன்னால் மூன்று துஆக்கள் செய்தார்கள், மூன்று பதுவாக்கள். اللهم ان كانت كاذبه فعمي بصرها واجعل قبرها في ارضها واظهر للناس اني لم اظلمها. يا الله இந்த பெண் எனக்கு எதிராக பொய் சொல்கிறாள் என்றிருந்தால் இவளுடைய கண் பார்வையை நீ எடுத்துவிட வேண்டும், இவளுடைய காணியிலே இவளுடைய கபரை நீ ஆக்கிவிட வேண்டும், நான் இந்த பெண்ணுக்கு அநியாயம் செய்யவில்லை என்பதை நீ மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று மூன்று வதுவாக்களை செய்தார்கள். கொஞ்ச நாட்கள் செல்லவில்லை, அந்த பெண்ணுடைய பார்வை திடீரென்று போய்விட்டது. அர்வா என்ற பெயர் உள்ள அந்த பெண் மதீனாவுடைய பாதையோரங்களில் எல்லாம் சுவர்களை பிடித்து பிடித்து நடந்து கொண்டு சென்று கொண்டிருப்பாள். அந்த நேரத்தில் தஸ்பீஹ் போல அவளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அசாபத்னி தஅவத்து சஈத், அசாபத்னி தஅவத்து சஈத், சஈதுடைய பதுவா எனக்கு பழித்து விட்டது, என்னுடைய கண் போனது வேற எந்த காரணத்தினாலேயும் இல்ல, சஈதுடைய பதுவா எனக்கு பழித்து விட்டது என்று சொல்லி சொல்லி நடமாடி கொண்டிருப்பார். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இந்த சம்பவத்தை அல்லாஹ் பதிவு செய்து விட்டார். மதீனாவில் ஒரு பெரும் மழை பெய்தது, வெள்ளம் அந்த மண்ணை அடித்து செல்லும் பொழுது அந்த காணிக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. அந்த காணியில் பெரிய அளவு நீர், தண்ணீர் தேங்கி இருந்து அது அடித்து செல்லும் பொழுது அந்த இரண்டு காணிகளுக்கும் இடையிலே இருந்த கல் அடையாளம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த பெண் இந்த சஹாபியுடைய காணியில் ஒரு பெரும் பகுதியை பிடித்து வைத்திருந்தார். அவள் அவ்வளவு பெரிய அநியாயம் செய்துவிட்டு இவ்வளவு தைரியமாக வழக்கு தொடர்வதை இட்டு மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படியே கொஞ்ச காலம் போகும் பொழுது அந்த பெண்மணி ஒரு நாள் தன்னுடைய காணியில் ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி நடமாடி திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு குழியில் விழுந்து அந்த குழியே அவளுக்கு சபராக மாறி விடுகிறது, மரணித்து விடுகிறார். அநியாயம் செய்யப்பட்டவர் எப்படி கேட்டாரோ அப்படியே அல்லாஹு தஆலா அவருக்கு நிறைவேற்றி கொடுக்கிறான். உலகத்தில் அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சலுகையை, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். அன்பான சகோதரர்களே, மனிதர்களுடைய ஒரு இயல்பு இருக்கிறது, எப்பொழுதும் தனக்கு கீழால் என்று நாலு பேர்கள் இருந்துவிட்டால் அவர்களை நசுக்குவதில் மனிதன் சந்தோஷமடைகிறான். தனக்கு கீழால் உள்ள தொழிலாளிகள், தான் ஒரு தலைவராக இருந்தால் தனக்கு கீழால் இருக்கக்கூடிய ஊழியர்கள், ஒரு ஆசிரியனாக இருந்தால் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பலஹீனமான மாணவர்கள், இப்படி தனக்கு கீழால் கொஞ்சம் பேர் வரும் பொழுது அவர்களை கஷ்டத்தில் போடுவதில், அவர்களை நசுக்குவதில் மனிதன் இன்பம் காண்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு கற்பனை, அவன் நினைக்கிறான், நான் ஒரு தலைவன், நான் ஒரு நிர்வாகி, நான் ஒரு ஆசிரியன், நான் ஒரு அதிபர், நான் சாதாரணமாக இருந்தால் இவர்களுக்கெல்லாம் இவர்கள் எல்லாம் என்னுடைய தலைக்கு மேல் வந்து விடுவார்கள், இன்னாரை போல நான் கடுமையாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய நிர்வாகத்தை எனக்கு செய்யலாம், என்னுடைய தொழிலாளர்கள், என்னுடைய ஊழியர்கள் எனக்கு கட்டுப்பட வேண்டுமாக இருந்தால் நான் சில பொழுது இப்படி கடுமையாக இருக்க வேண்டும் என்ற ஏதோ ஒரு கற்பனையில் தனக்கு கீழால் உள்ளவர்களை நசுக்க பார்க்கிறார். அன்பான சகோதரர்களே, அபூ மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி ஒரு நாள் தன்னுடைய ஒரு அடிமைக்கு கடும் கோபத்தில் அவர் செய்த ஒரு தவறுக்காக அடித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறேன் என்றதே அவர்களுக்கு புரியவில்லை. பின்னால இருந்து ஒரு சத்தம் கேட்டது, யா அபா மஸ்ஊத், அபூ மஸ்ஊத், நிறுத்துங்கள் அடியை உங்களுடைய. அவர்களுக்கு அதுவும் புரியவில்லை, மீண்டும் சத்தம் வந்தது. திரும்பி பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன சில வார்த்தைகள், அது அவர்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்தில் இரண்டு பேருக்காவது யாராவது நிர்வாகிகளாக, தலைவர்களாக, அதிபர்களாக, ஆசிரியர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உரிய புத்திமதி அதுதான். சொன்னார்கள், மறந்து விடாதீர்கள், இன்று உங்களுக்கு கீழால் இந்த மனிதர் இருக்கிறார் என்ற காரணத்தினால் நீங்கள் அவருக்கு, அவர் மீது கோபப்பட்டு உங்களுடைய கோபத்தை நீங்கள் இப்படி வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு மேலால் ஒருவன் இருக்கிறான், இந்த அடிமை மீது உங்களுக்கு இருக்கிற சக்தியை விடவும் உங்களுக்கு மேலால் இருக்கிறவன் உங்கள் மீது மிக கடும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான். அந்த பிடியை, அந்த அடியை, அந்த தண்டனையை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, எப்பொழுதும் சில பொழுது நாம் யோசிக்கிறோம், நான் பக்குவமாக வாழ்கிறேன், என்னிடத்தில் பாவங்கள் இல்லை, நான் எந்த தவறும் செய்வதில்லை, தொழுகையில் பக்குவமாக இருக்கிறேன், யாருக்கும் நான் அநியாயம் செய்வதில்லை, தஹஜ்ஜுதில் இருந்து நான் தொழுது வருகிறேன், ஜகாத்தை நான் சரியாக கொடுக்கிறேன், இப்படியெல்லாம் செய்தும் எனக்கு ஏன் பிரச்சனை வர வேண்டும், என்னுடைய வீட்டில் ஏன் தொல்லைகள் தீருவதில்லை, ஏன் மாறி மாறி எனக்கு இந்த கஷ்டம் என்று நாங்கள் பல பொழுது யோசிக்கிறோம். சில பொழுது நாங்கள் மக்களிடத்தில் சொல்லவும் செய்கிறோம், என்னுடைய நண்பரை பாருங்கள், அவனுக்கு தொழுகையிலும் பக்குவம் இல்லை, பாவங்களை நினைத்தபடி செய்கிறான், அவனுக்கு இல்லாத சோதனை, அவனுக்கு பெரிய சோதனைகள் இல்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சோதனை எதற்காக? அன்பான சகோதரர்களே, சோதனைகள் சும்மா வருவதில்லை, சோதனைகள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. சில பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய சோதனைகளுக்கு காரணம் இதுவாகவும் இருக்கலாம். நாம் ஒருவருக்கு அநியாயம் செய்திருப்போம், அவர் நமக்கு எதிராக அல்லாவிடத்தில் கோபத்தில் ஏதோ ஒன்றை கேட்டிருப்பார். அது கூட காரணமாக இருக்கலாம், அது நம்முடைய எதிரியாக இருக்க வேண்டும் என்பதல்ல.
slbayan.com
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தத்உ அலா அவுலாதிகும், குழந்தைகளோட கோபம் வரும் பொழுது ஒரு நாளும் குழந்தைகளுக்கு எதிராக பதுவாக்கள் மட்டும் செய்து விடாதீர்கள். உங்களுடைய அடிமைகளுடன் கோபம் வரும் பொழுது ஒரு பொழுதும் பதுவாக்கள் செய்து விடாதீர்கள், கபூல் ஆகிவிடும். வலா தத்உ அலா அன்ஃபுஸிகும், சில பொழுது நீங்கள் உங்களுக்கே பதுவா செய்து கொள்கிறீர்கள், செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். யாரோ ஒருவருக்கு நாம் அநியாயம் செய்ய போய் அவர் அல்லாஹ்விடத்திலே கல்பால் சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கலாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம். இமாம் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு நாள் சந்தைக்கு போற நேரத்தில் ஒரு மனிதனை கண்டேன். அந்த மனிதருடைய ஒரு கை முழுமையாக இருக்கவில்லை. அவர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறார், என்னை கண்டவர்கள் யாருக்கும் அநியாயம் மட்டும் செய்து விட வேண்டாம். என்னுடைய நிலையை பார்த்தவர்கள் ஒரு நாளும் யாருக்கும் அநியாயம் செய்ய போக வேண்டாம். இவ்வளவுதான் அவருடைய அறிவிப்பு. சொல்லி சொல்லி பஜாரில் போய் கொண்டிருக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது, வித்தியாசமாக இருக்கிறது. அவருக்கு பக்கத்துல போய் கேட்டார்கள், என்ன நடந்தது, ஏன் இப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்? அவர் சொன்னார், இன்னஹா குஸ்ஸத்துன் அஜீபா, ஏன் கேட்கிறீங்க, அது ஒரு புதிரமான ஒரு ஆச்சரியமான சம்பவம் அது என்று சொல்லிவிட்டு அவர் தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். சொன்னார், நான் ஒரு காலத்தில் நல்லவனாக இருக்கவில்லை, கெட்டவர்களுடன் சேர்ந்திருந்தேன், மக்களுக்கு நிறைய அநியாயங்கள் செய்து வந்தேன், பாவங்களில் நான் இருந்ததனால் அநியாயங்கள் எனக்கு பெருசாக தெரியவில்லை. ஒரு நாள் நான் பாதையில் வந்து கொண்டிருந்தேன், அங்கே ஒரு மனிதர் மீன் பிடித்து தன்னுடைய கையில் ஒரு மீனை எடுத்துக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் மீன் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை எனக்கு ஏற்பட்டது. நான் பக்கத்திலே போனேன். நான் சேர்ந்திருந்தது அநியாயக்காரர்களுடன், எனக்கு அடக்கம் தெரியாது, எனக்கு அநியாயம் மட்டும்தான் தெரியும். அவரை பார்த்து நான் பெருமையுடன் கேட்டேன், அந்த மீனை எனக்கு தான். அவர் சொன்னார், மன்னித்து விடுங்கள், இந்த மீனை கொண்டு போய் நான் சந்தையில் விற்று வரக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து இதை வைத்துதான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். அவர் என்னுடைய பேச்சுக்கு மேல் பேச்சு கொடுக்கும் பொழுது எனக்கு கோபம் வந்தது. கோபத்துடன் அவரை ஒரு தள்ளு தள்ளிவிட்டேன், மீனை பறித்தேன், வீட்டை நோக்கி நடக்கலானேன். கொஞ்ச தூரம் போயிருப்பேன், செத்தது போல இருந்த அந்த மீன் திடீரென்று வாயை திறந்தது, என்னுடைய பெருவிரலை கடித்து விட்டது. வீட்டுக்கு போய் சேர்ந்தேன், அன்று இரவு கடும் வருத்தம், வலி தாங்க முடியவில்லை, உடம்பெல்லாம் வலித்தது. அந்த அந்த காயத்துடைய தாக்கம். அதிகாலையில் நான் வைத்தியரிடத்திலே சென்றேன். அவர் என்னை பரிசோதித்தார். அவர் என்னை பார்த்து விட்டு சொன்னார், என்ற ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோய் உடம்பில் ஒரு உறுப்பில் வந்தால் அடுத்த உறுப்புக்கு தாவும், இப்படியே முழு உடம்புக்கும் பரவிவிடும். சொன்னார், அந்த நோயுடைய ஆரம்பம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது, இப்பொழுது வேறு வழி இல்லை, உங்களுடைய விரலை வெட்ட வேண்டும், இல்லாவிட்டால் அது இன்னும் மற்ற உறுப்புகளுக்கு போய்விடும். அன்று என்னுடைய விரல் வெட்டப்பட்டது. சரி என்று வீட்டுக்கு வந்தேன். கொஞ்ச நாட்கள் செல்லவில்லை, மீண்டும் வலி ஆரம்பித்தது. வைத்தியரிடத்திலே சென்றே பரிசோதனை செய்துவிட்டு சொன்னார், உங்களுடைய மணிக்கட்டால் வெட்ட வேண்டும், அது நோய் இன்னும் போயிருக்கிறது. மணிக்கட்டால் வெட்டப்பட்டது. கொஞ்ச நாட்கள் சுகமாக இருந்திருப்பேன், மீண்டும் வருத்தம் எடுத்தது. வைத்தியர் பரிசோதனை செய்தார், சொன்னார், உங்களுடைய முழங்கை வரைக்கும் வெட்ட வேண்டி இருக்கிறது. முழங்கையும் வெட்டப்பட்டது. கொஞ்ச நாள் தான் நான் சந்தோஷமாக இருந்தேன், மீண்டும் வந்தது வலி. மீண்டும் போனால் உங்களுடைய முழு கையையும் வெட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். முழு கையும் வெட்டப்பட்டது. அந்த நாட்களில் நான் ஒரு மனிதரை சந்தித்தேன். அவர் என்னிடத்திலே கேட்டார், என்ன நடக்கிறது உங்களுக்கு, உங்களுடைய கை வெட்டப்பட்டுக் கொண்டே செல்கிறது, என்ன நடந்தது உங்களுக்கு என்று அவர் கேட்க, நான் அந்த சம்பவத்தை ஆரம்பத்திலிருந்து அவருக்கு சொன்னேன். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவர் சொன்னார், நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒரே ஒரு வேலை செய்திருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிருக்காது. அந்த மீன்காரரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவருடைய மன்னிப்பை பெற்றிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்க மாட்டாது என்று சொன்னார். இப்பொழுது நான் அவரை எங்கு தேடுவது என்றாலும் முடிவெடுத்தேன். அவரை எப்படியாவது தேட வேண்டும். ஊர் ஊராக அலைந்து திரிந்து எப்படியோ ஒரு நாள் அவரை தேடி பிடித்து விட்டேன். அவரிடத்துல வீட்டுக்கு போய் அவருடைய காலில் விழுந்து அவருடைய கால்களை நான் முத்தமிட்டேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினேன். அவர் ஆச்சரியப்பட்டார், என்ன நடந்தது உங்களுக்கு, என்ன விஷயம், எதை மன்னிக்க சொல்கிறீர்கள்? அவருக்கு எதுவுமே நினைவில்லை. நான் அவருக்கு அந்த கதையை ஞாபகமூட்டினேன். அவருக்கு நினைவு வந்தது. அவர் சொன்னார், உங்களுடைய பரிதாப நிலையை பார்க்கும் பொழுது உங்களை மன்னிக்காமல் இருக்க முடியாது, நான் உங்களை அல்லாஹ்வுக்காக மன்னித்து விட்டேன் என்று சொன்னான். பிறகு நான் கேட்டேன், இப்பொழுது சொல்லுங்கள், நான் அன்றைய தினம் அந்த மீனை உங்களிடம் பறித்து எடுத்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது செய்தீர்களா? அவர் சொன்னார், நான் அல்லாஹ்விடத்தில் ஒரே ஒரு துவா கேட்டேன், யா அல்லாஹ், என்னுடைய மீனை பறித்து கொண்டு செல்கிறான், இவனுக்கு முன்னால் இன்றைய தினம் நான் பலஹீனனாக இருக்கிறேன், அவன் தன்னுடைய சக்தியை என்னிலே பயன்படுத்தி விட்டான், ஆனால் உனக்கு முன்னால் இவன் பலஹீனமானவன், நீ சக்தி உள்ளவன், இவனுடைய விஷயத்தில் உனக்கு இருக்கிற சக்தியை நீ எனக்கு காட்ட வேண்டும். இவ்வளவுதான் நான் துவா செய்தேன். காட்டினானா இல்லையா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய சக்தியை இப்படித்தான் காட்டுகிறான். நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு நிர்வாகம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, சில பொழுது தீராத கஷ்டங்களுக்கு, நமக்கு நம்மால் அநியாயம் செய்யப்பட்ட யாரோ ஒருவர் நமக்கு எதிராக பதுவா செய்திருப்பது கூட காரணமாக இருக்கலாம். எத்தனை பேர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய முதலாளி எனக்கு அநியாயம் செய்து விட்டார், 5 மாசத்திட என்னுடைய கூலி தர இல்லை, கேட்டால் கோபப்படுகிறார், என்னுடைய ஆசிரியர் எனக்கு அநியாயம் செய்து எனக்கு அடித்திருக்க கூடாது, விசாரிக்கவில்லை, அடித்தார், நான் தவறு செய்யல சொல்லக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். கணவர் கோபம் வந்தால் அவருக்கு உலகமே தெரியாது, அடித்தார், உண்மையில் நான் அடித்திருக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கவில்லை என்று சொல்லக்கூடிய எத்தனை மனைவிமார்கள். அன்பான சகோதரர்களே, பதுவா செய்யப்பட்டவர்கள் வார்த்தைகளால் அநியாயம் செய்யப்பட்டவர்கள், பதுவா செய்வதற்கு வார்த்தைகள் தேவையில்லை, அல்லாவிடத்திலே உள்ளத்தால் அவர்கள் சொன்னால் போதுமானது, அவர்கள் கையேந்த வேண்டிய தேவையும் இல்லை. மிக கவனம். ஆகவேதான் அவ்வளவு பெரிய சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள், நீங்கள் சஹாபாக்கள், உங்களை நான் தெரிவு செய்திருக்கிறேன், அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு எதிராக அநியாயம் செய்யப்பட்ட ஒருவர் அல்லாவிடத்திலே எதை கேட்டாலும் நீங்கள் சஹாபியாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான், அது உங்களுக்கு பாதிக்கும். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ கட்டங்களில் அநியாயங்கள் நடந்திருக்கலாம். நம்முடைய உள்ளம் நமக்கு சொல்கிறது, அந்த நாள் அப்படி நீ செய்திருக்க கூடாது. எவ்வளவு காரியங்களில் நாங்கள் மன வருத்தப்படுகிறோம். ஒரு மனைவியையும் 2 குழந்தைகளையும் சந்தோஷப்படுத்துவதற்காக எத்தனையோ பேர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்கிற அநியாயங்கள், இதுவெல்லாம் உலகத்தில் மறந்து மறக்கடிக்கப்பட்டு போவதில்லை. ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون. அநியாயங்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை அல்லாஹ் மறந்திருக்கிறான் என்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார் ஒரு நாள் வர இருக்கிறது, பார்வைகள் திணறி போகக்கூடிய நாள், கண்கள் திறந்து கொள்ளக்கூடிய நாள், கண்கள் மேலே போகிற நாள். அந்த நாள் வரும் வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு தவணை கொடுத்திருக்கிறோம். தான் ஆசைப்பட்ட ஒரு மனைவியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மனைவியுடைய பெற்றோர்களுக்கு செய்த அநியாயங்கள், சிலர் நினைக்கிறார்கள் அதுவெல்லாம் அந்த காலத்திலே ஏதோ ஒரு ஆசையில் செய்து விட்டேன், இப்பொழுது அதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். நாம் நினைக்கிறோம் மறந்ததனால் அநியாயங்கள் முடிந்து போய்விட்டன. அன்பான சகோதரர்களே, யாருக்கும் அநியாயங்கள் செய்துவிடக் கூடாது. ஒரு பொறுப்புக்கு வந்தால் நான் எனக்கு கீழால் உள்ளவர்களுக்கு அநியாயம் செய்து விடுவேன் என்ற பயம் யாருக்காவது இருந்தால் அவர்கள் தயவு செய்து பொறுப்புகளுக்கு வரக்கூடாது. அது எந்த ஒரு ரெண்டு பேர்களுக்குரிய பொறுப்பாக இருக்கலாம், அவர்கள் பொறுப்புக்கு வருவதை விட பொறுப்புகளுக்கு வராமல் இருப்பது சிறந்தது. பொறுப்புகளுக்கு வந்துவிட்டால் தன்னுடைய கோபங்களை எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி எறிந்துவிட வேண்டும். சிலர் இப்படியே நிர்வாகம் செய்ய பார்க்கிறார்கள், எனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும் என்றது உங்களுக்கு தெரியாதா, எனக்கு கோபம் வந்தால் ஒன்றும் விளங்காது என்பது உங்களுக்கு தெரியாதா. அன்பான சிவர் நினைக்கிறார் அவருக்கு கோபம் வரும், அவருக்கு கோபம் வந்தால் உலகமே தெரிய மாட்டாது என்பதை சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று இவர் நினைக்கிறார். அன்பான சகோதரர்களே, நாம் யார், நமக்கு அப்படி என்ன தகுதி இருக்கிறது? மனிதன் என்ற வகையில் அவனுக்கு நிறைய கோபம் வரலாம், தலை நிறைகிற அளவுக்கு அவனுக்கு கோபம் வரலாம், அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவன் சுதந்திரமானவன், கோபம் வரலாம். ஆனால் அந்த கோபத்தை இன்னொருவர் மீறி பிரயோகிப்பது என்று வரும் பொழுது அங்கே மார்க்கத்துடைய சட்டம் இருக்கிறது. கோபம் வந்தது என்பதற்காக முன்னால இருக்கிறவருக்கு ஏசக்கூடாது, ஏச முடியாது. அப்படி ஏசிவிட்டு எனக்கு கோபம் வந்தால் நான் எப்படி இருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியும் தானே என்று நியாயம் சொல்ல முடியாது, அது அநியாயம். கியாமத்துடைய நாளில் பாவங்கள் செய்யாத நிறைய நன்மைகள் செய்தவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். ஹதீஸ் மிக தெளிவாக வந்திருக்கிறது, அவர்கள் நரகத்துக்கு போகிற காரணம் வேறொன்றுமல்ல, அவர்களால் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் செய்யக்கூடிய முறைப்பாடுகள், பரபனிஹாதா, ஷதமனிஹாதா, கதபனிஹாதா, இதுதான் முறைப்பாடுகள். யா அல்லாஹ், இவன் என்னை அடித்தான் அநியாயமாக, இவன் எனக்கு ஏசினான் அநியாயமாக, நான் செய்யாத தவறை செய்ததாக சொன்னான், நான் செய்திருக்கவில்லை என்று வரக்கூடிய அவனை பற்றிய முறைப்பாடுகள் தான் அவன் நரகத்துக்கு போவதற்கு காரணமாக அமையும். அந்த முறைப்பாடுகளுக்கு முன்னால் அவன் செய்த மலைகளை போன்ற அந்த அமல்கள் எந்த பயனும் கொடுக்க மாட்டாது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானா. அன்பான சகோதரர்களே, நாம் வாழ்க்கையில் எத்தனையோ துறைகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். ஒன்றோ குடும்பமாக, நிர்வாகங்களாக, அல்லது தொழில் என்ற வகையில் நாம் பலவிதமான துறைகளுடன், மனிதர்களுடன் நாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய துறைகளில் நாம் யோசிக்க வேண்டும், என்னுடைய துறையில் அநியாயம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இதுகால வரைக்கும் நான் யாருக்கும் அநியாயம் செய்திருக்கிறேனா, என்னுடைய துறைகளில் எப்படி எப்படியெல்லாம் அநியாயம் வரலாம் என்பதை அவரவர் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அமல்கள் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும், நஃபிலான அமல்கள் பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும், இந்த மாதிரியான பாவங்களில் மட்டும் ஒரு பொழுதும் நாங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது. இந்த பாவங்களில் சிக்கிக் கொண்டால் வெளிவருவது உலகத்திலும் கஷ்டம், ஆகரத்திலும் கஷ்டம். ஆகவே பக்குவமாக வாழ்க்கையுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து பாதுகாப்பானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.
قل للكون وقل.
السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளமூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.